அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 12 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடந்து முடிந்திருப்பது பற்றிய செய்தி, இந்திய இலங்கை மீனவர்களிடையே இன்று கொழும்பில் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்தி,
120 நாளை விட்டுவிட்டு ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரமாவது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கரையில் மீன்பிடிக்க அனுமதிக்க முடியாது என்று நிலைப்பாட்டில் இலங்கை மீனவர்கள் இருக்கின்றனர். அந்த கருத்தையே தொடர்ந்தும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர்.
இலங்கையில் மனித உரிமை அமைப்புகள் வடக்கு மாகாணத்துக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்திருப்பது பற்றிய செய்தி,
ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் பிரதிநிதிகளும் எல்லோரும் தாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அரசியல் ரீதியாகவும் தங்களுக்கு அந்த பணத்தை தர வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோள் தெரிவித்தார்கள். அப்படி அவர்கள் கூறுகிற விடயங்களில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை.
இலங்கையில் சிகரெட் பாக்கெட்டுகளில் சுகாதாரம் குறித்த எச்சரிக்கையை பிரசுரிப்பது பற்றிய வழக்கில் இலங்கை நீதிமன்ற தீர்ப்பு பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நைஜீரியாவில் போகோஹராம் தீவிரவாத இஸ்லாமிய குழு வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் 100 அதிகமான பெண்கள் இருப்பதை காண முடிகிறது. அதிலுள்ள பெண்கள் அவர்களால் 4 முன்னர் கடத்தப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த காணொளியில் அவர்கள் தலையையும் உடலையும் மறைக்கும் வகையில் அங்கி அணிந்து குரானின் முதல் வரிகளை உச்சரிப்பது காட்டப்படுகிறது. அந்த காணொளியின் கேமராவை நோக்கி பேசும் இரு பெண்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்றும் இப்பொழுது இஸ்லாம் மதத்திற்கு மாறியுள்ளனர் என்றும் கூறுகின்றார்கள். அதில் ஒருவர் தாங்கள் எந்த வகையிலும் துன்புறுத்தப்படவில்லை என்று கூறுகின்றார். அதே காணொளியில் பேசியுள்ள போகோஹராமின் தலைவர் அபு பக்கர் ஷெகாவ் அரசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்கள் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பள்ளி பெண்களை தாங்கள் விடுவிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அரசு நிராகரித்துவிட்டது.
கிழக்கு யுக்ரைனில் நடந்திருக்கின்ற மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை தொடர்ந்து தாம் ரஷ்யாவுடன் இணைய வேண்டும் என்று விரும்புவதாக பிரிவினைவாத தலைவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனால் இந்த வாக்கெடுப்புக்கு எந்தவிதமான சட்ட அந்தஸ்தும் இல்லை என்றும் வெறும் ஏமாற்று வேலைதான் அது என்றும் யுக்ரைனின் இடைக்கால அதிபர் அலெக்சாந்தர் துர்ச்சினோவ் கூறியிருக்கிறார். ஆனால் இன்னொரு வாக்கெடுப்பை நடத்தாமல் ரஷ்யாவுடன் இணைந்து கொள்வது பற்றி நிபுணர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமக்கு அமோக பெரும்பான்மை ஆதரவு கிடைத்திருப்பதாக பிரிவினைவாதிகள் வாதிடுகின்றனர். கிழக்கு யுக்ரைனிய தலைவர்களின் சுதந்திர பிரகடனத்தை ரஷ்யா இன்னும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் வாக்கெடுப்பு முடிவுகளை அமுல்படுத்துமாறு யுக்ரைன் அரசாங்கத்தை ரஷ்யா கோரியிருக்கிறது.
கடந்த மாதம் கிரைமிய பகுதியை ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்டதை அடுத்து ரஷ்யா மீதான தடைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் மேலும்
விரிவுபடுத்தியுள்ளார்கள்.
இதையடுத்து 50 அதிகமான தனி நபர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டு அவர்களின் சொத்துக்களும் முடக்கப்படுகின்றன. இந்த பட்டியலில் 2 கிரைமிய கம்பெனிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை ஒப்பிடும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகள் மிகவும் சாதாரணமானவை என்று பிரசல்ஸில் இருக்கும் பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். அதேவேளை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் யுக்ரைனில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அதிபர் தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு ஏற்படும் எந்த இடையூறையும் தாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது.
நடந்து முடிந்திருக்கின்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களிடம் நடத்தப்படும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன. எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டுகின்றன. ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு பெருமளவு சரிந்திருப்பதாக முடிவுகள் அமைந்துள்ளன. முந்தைய தேர்தல்களில் வெற்றியாளரை கணிக்க இந்த விதமான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் தவறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 6 காலமாக 9 கட்டங்களாக நடந்த இம்முறை பொதுத் தேர்தலில் முந்தைய தேர்தலில் இல்லாத அளவில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
தாய்லாந்தில் புதிய சீர்திருத்தங்கள் ஏதும் முன்னெடுக்கப்படுவதற்கு முன்பாக அங்கு ஒரு பொதுத் தேர்தல் நடைபெற வேண்டியது அவசியம் என்று தற்காலிக பிரதமராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நவ்வத்தம்ராங் பூசாங் பைசாங் கூறியுள்ளார். அவரது அரசியல் கூட்டாளியும் முன்னர் பிரதமராக இருந்தவருமான இங்லுக் ஷினாவத் கடந்த வாரம் பதவியிலிருந்து விலக நிர்பந்திக்கப்பட்டதை அடுத்து தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அவர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். நாட்டில் சீர்திருத்தம் வேண்டும் என்பது தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடன் தான் உடன்படுவதாக அவர் கூறினாலும் தேர்தலுக்கான அவர்களின் எதிர்ப்புணர்வுடன் தான் உடன்படவில்லை என்று நிவத்தம் ராங் பூசாங் பைசாங் தெரிவித்துள்ளார்.
தென்கொரியாவில் கடந்த மாதம் நடந்த கப்பல் விபத்தில் உயிரிழந்த பணியாளர்கள் 3 பேர் தங்களின் உயிரை பணியம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றியமைக்காக தியாகிகள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளனர். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த கப்பலோட்டிகள் இருவர் தங்கள் தப்ப கிடைத்த சந்தர்ப்பத்திலும் கப்பலிலே தங்கியிருந்து பயணிகள் தப்ப உதவியிருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இந்திய குறிப்புகள். இந்தியாவில் 9 கட்டமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் இறுதிக்கட்டம் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்திய மக்களவைக்கான 9வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. பீகார் மாநிலத்தில் 6 மக்களவை தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 18 மக்களவை தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தில் 17 மக்களவை தொகுதிகளிலும் என மொத்தம் 41 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய மக்களவைக்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி துவங்கி மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் சரியான வாக்குப்பதிவு சதவிகிதம் நாளை அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் நாடு முழுவதும் வாக்குப்பதிவு ஏறக்குறைய 66.38% பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையான 64.01% இது மீறுகிறது. மொத்த வாக்கு எண்ணிக்கை வரும் வெள்ளிக்கிழமை மே 16ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. இன்று வாரணாசியில் வாக்களிக்க வந்த அந்த தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான அஜய் ராய் தனது சட்டையில் காங்கிரஸ் கட்சி சின்னமான கை சின்னத்தை அணிந்து வந்தது தொடர்பில் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியுள்ளதால் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாரணாசி தொகுதியின் தேர்தல் பார்வையாளர் பிரவீன்குமார் இந்த தேர்தல் நடத்தை விதி மீறல் குறித்த ஒரு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியதை அடுத்து தேர்தல் ஆணையம் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய வாரணாசி தொகுதியின் தேர்தல் பார்வையாளரும் தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையருமான பிரவீன்குமார்,
126 மற்றும் 130 ஆயிடுச்சு காங்கிரஸ் கேண்டிடேட் மேல, 126 அண்ட் 130. 126ல இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு 2 வருஷம், 130ல ஃபைன் இருக்கு. ஆனா இதெல்லாம் கோர்ட்ல தான் ஆர்டர் வாங்க முடியும். அதை போய் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுனா கோர்ட்ல முடிவுல வருவாங்க, ஜட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுதான் இருக்கும்
என்றார் வாரணாசி தொகுதியின் தேர்தல் பார்வையாளர் பிரவீன்குமார். இதற்கிடையில் வாக்காளர்களை வாக்களியுங்கள் என்று கூறும் ஒரு காணொளியை பாஜகவின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணொளி தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாகவும் தேர்தல் ஆணையம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி கோரியுள்ளது. இதுவரை நடந்த வாக்குப்பதிவுகளில் வாக்களித்த அதே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கடைசி கட்ட வாக்குப்பதிவிலும் வாக்களியுங்கள் என்று அந்த காணொலியில் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் தங்களின் ஒற்றுமையையும் இணக்கத்தையும் தங்களின் வாக்குப்பதிவுகளில் பிரதிபலிக்க செய்யுமாறும் அவர் கோரியுள்ளார். மேலும் ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் சம்பவத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 22,000 மக்கள் கொல்லப்படுவார்கள் என்று கருத்து கூறியதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு அது தொடர்பில் விளக்கம் அளிக்க கோரி தேர்தல் ஆணையம் முன்னதாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த விளக்கம் கூறிய நோட்டீஸுக்கு பதிலளிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடியும் நிலையில் மேலும் 3 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தார் ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையமும் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்தியாவில் தேர்தல் நடந்து வரும் சூழலில் இந்திய ராணுவத்துக்கு புதிய தளபதி நியமனம் செய்யப்படலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்திய ராணுவ தளபதி நியமன பிரச்சினையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்கும் வரை நியமனத்திற்காக காத்திருக்க தேவையில்லை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தொடர்புடைய புதிய பதவி நியமனம், பதவி உயர்வு, இராணுவத்திற்கான பொருட்களை கொள்முதல் செய்தல் போன்ற விவகாரங்களை கடந்த மார்ச் 27ஆம் தேதி முதல் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலுக்கான மாதிரி நன்னடத்தை விதிமீறல் கட்டுப்படுத்தாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. அத்தோடு மத்திய அரசு விரும்பினால் உடனடியாக புதிய நியமனத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக புதிய தலைமை இராணுவ தளபதி நியமிக்கும் விவகாரத்தில் தொடர்பில் மத்திய அரசு அவசரம் காட்டுவதாக குற்றம் கூறிய பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் அளித்தது. அந்த புகாரில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நிதானமாக ராணுவ தளபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. மேலும் தற்போதைய யுபிஏ அரசின் ஆட்சிக்காலம் விரைவில் முடிவு பெற உள்ள சூழலில் உள்நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக குறை கூறி அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் தளபதியாக பொறுப்பில் உள்ள ஜெனரல் விக்ரம் சிங் வரும் ஜூலை 31 ஓய்வு பெற உள்ளதால் தற்போதுள்ள மரபுப்படி 2 முன்பே புதிய தளபதியின் பெயர் பரிந்துரைக்கப்படும். இவ்வாறு இறுதி செய்யப்படும் பரிந்துரையின்படிதான் புதிய தலைமை ராணுவ தளபதி நியமிக்கப்படுவார். ஏற்கனவே வயது தொடர்பான சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் வி கே சிங்கின் பதவிக்காலம் முடிவதற்கு 3 முன்னரே தற்போது ராணுவ தளபதியாக பொறுப்பு வகிக்கும் ஜெனரல் விக்ரம் சிங்கின் நியமனம் அப்போது நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். கொழும்பில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களிடையான பேச்சுவார்த்தைகள் எந்தவிதமான முடிவும் எட்டப்படாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் ஆலோசனை சபை உறுப்பினர்களில் ஒருவரான எஸ்பி அந்தோணி மூத்தவர்களிடம் இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலைமைகள் குறித்து சற்று முன்னர் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ்.
இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கையிலிருந்தும் இந்திய தமிழகத்திலிருந்தும் இந்திய மத்திய அரசாங்கத்திலிருந்தும் அதிகாரிகளுமாக மீனவ பிரதிநிதிகளும் அரச மற்றது ராஜதந்திர மட்டத்திலான உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை 9:30 இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் எந்தவித இணக்கம் காணாத நிலையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சுமூகமான இணக்கம் எட்டப்பட வேண்டும் என்ற நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை தர்க்க ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இந்திய மீனவர்கள் தரப்பில் என்ன வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன?
இந்திய தரப்பில், அதாவது அவர்கள் இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடிக்க தங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் வடக்கு சில மீனவர்கள் தாங்கள் 30 காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு வாழ்வாதார மற்றது தங்கள் வளங்கள் அளிக்கப்படுவதாகவும் எடுத்து கூறியதுடன்
இந்திய மீனவர்கள் எத்தனை நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள்?
அதுதான், அதை பற்றி தான் அப்பொழுது இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று காலை 9 ஆரம்பமான இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் இன்னமும் ஒரு இணக்கப்பாட்டை எட்டாத நிலை இருக்கின்றது. இந்த மாதிரி இவ்வாறான இந்த நாட்களுக்கு அல்லது வருடக்கணக்கில் மீன் பிடிக்க வேண்டும் அல்லது மீன் பிடிக்க முடியாது என்ற தர்க்கங்களும் விவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை எந்தவித இணக்கப்பாடுகள்
சரி, இந்திய மீனவர்கள் தரப்பில் எத்தனை நாட்கள் தமக்கு இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள்?
அதாவது அவர்கள் வருடத்தில் 120 மீன் பிடிக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். ஆனால் இலங்கை மீனவர்கள் ஏற்கனவே சென்னையில் செய்து கொண்ட ஒப்பந்த அடிப்படையில் 1 காலத்திற்கு இவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட வல்பகரணங்கள் கொண்டு மீன்பிடிக்க கூடாது என்று கூறியும் அவர்கள் அதனை மீறியதனுடன் இலங்கை கடற்கரையில் கடல் எல்லையில் மீன்பிடிக்க வந்துள்ளார்கள். எனவே அந்த 27 சென்னை மகாநாட்டின் அல்லது கலந்துரையாடல் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையே ஒழுங்காக அமல்படுத்தப்படவில்லையே என்ற ஆதங்கமும் தொடர்ந்து இவ்வாறு அனுமதித்தால் இவருடைய நலமும் வளமும் பாதிக்கப்படும் என்று இலங்கை மீனவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை எடுத்து கூறிய வண்ணமும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
இந்திய மீனவர்களுடைய 120 கோரிக்கை குறைந்து எந்த அளவுக்கு வந்திருக்கிறது பேச்சுவார்த்தையின் மூலம், அல்லது இலங்கை மீனவர்கள் எத்தனை நாட்கள் இந்திய மீனவர்களை அனுமதிக்க இடம் அளிக்கிறார்கள்?
இலங்கை மீனவர்கள் முற்றுமுழுதாகவே நிராகரித்து விட்டார்கள். 120 விட்டுவிட்டு 1 அல்ல 1 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கரையில் மீன்பிடிக்க அனுமதி முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டில் இலங்கை மீனவர்கள் இருக்கின்றனர். அந்த கருத்தையே தொடர்ந்தும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர்.
இலங்கை மீனவர்கள் தரப்பில் என்ன வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன?
இலங்கை மீனவர்கள் தரப்பில், நாங்கள் எங்களது கடல் பகுதியில் எங்களை தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் உங்கள் பகுதி கடலில் உங்களது தொழில்களை செய்து கொள்ளுங்கள், எங்கள் பகுதிக்கு வருவதனால் எங்களது வாழ்வும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள்.
இந்த விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே கடந்த பல பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்ட விடயங்கள். புதிதாக இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசப்படுகின்றன?
தொடர்ந்து இன்றும் கூட அவ்வாறான பேச்சுவார்த்தைகளும் அவ்வாறான கருத்துக்களும் முன்வைத்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சுமூகமான தீர்வினை எட்டப்படுவதற்காக வேண்டி தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை இருசாராலும் பேசப்பட்டு வருகின்றது. இன்னும் 2-3 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். ஏறக்குறைய 11 மணி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இன்றைய பேச்சுவார்த்தையில் ஓரளவாவது முன்னேற்றம் எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது எங்கே நடக்கும் என்பது போன்ற முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறதா?
அதை பற்றி தான் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது இருநாட்டு மீனவர்கள் மத்தியில், உத்தியோகத்தர்கள் மத்தியில்.
எஸ்பி அந்தோணி முத்து. தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த மனித உரிமை ஆர்வலர்கள் குழு ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் 30 வருடங்களாக தொடர்ந்த யுத்தத்தை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ள போதிலும் யுத்த காலத்தில் பயன்படுத்திய கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகள் மோசமாக மீறப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசியல் ரீதியாக ஒத்துழைக்க வேண்டும் என்று தென்பகுதியைச் சேர்ந்த சிவில் அமைப்புகள் கோரியிருக்கின்றன. மனித உரிமை செயற்பாட்டாளர் நிமால்கா பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள தென்னிலங்கையைச் சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குழுவினரே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனராஜா, ஸ்ரீதரன் ஆகியோரை ஞாயிறு இரவு இந்த குழுவினர் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் போது என்னென்ன விடயங்கள் பற்றி பேசப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனராஜா அவர்களிடம் கேட்டேன்.
முக்கியமாக அது வந்து தென்னிலங்கையிலும் அமல்படுத்தப்படுகின்ற பொழுது சிங்கள மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லீம் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட விடயங்களில் தென்னிலங்கையில் இருக்கின்ற மனித உரிமையாளர்களும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் வட கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய சமூக பிரதிநிதிகளும் நாங்கள் ஒன்றுபட்டு பொதுவான பிரச்சனைகள் மீது இயங்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் பிரதிநிதிகளும் எல்லோரும் தாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அரசியல் ரீதியாகவும் தங்களுக்கு அந்த பிறத்தை தர வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோள் இருக்கிறார். அப்படி அவர்கள் கூறுகிற விடயங்களில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. நாங்கள் அந்த விடயத்தில் அக்கறை கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற இடங்களுக்கும் வந்ததிகளை பார்த்து நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்கிற அநீதிகளை பற்றியும் இராணுவ அடக்குமுறை, ஆதிக்கம், ஆக்கிரமிப்பு நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது தாங்கள் எங்களுடன் சேர்ந்து போராடுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார்கள்
என்றார் மாவை சேனாதராஜா அவர்கள். இறுதி யுத்த மோதல்கள் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதை தடை செய்யும் வகையில் யாழ் பல்கலைக்கழகம் இழுத்து மூடப்பட்டிருப்பது, ராணுவ தேவைக்காக வகை தொகையின்றி காணிகள் அபகரிக்கப்படுவது, யுத்த மோதல்கள் இல்லாத நிலையிலும் வடபகுதியில் மக்கள் அச்சத்துடன் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்ற சூழல் போன்ற அங்குள்ள பல்வேறு விடயங்கள் குறித்து நிமல்கா பெர்னாண்டோ அவர்களின் தலைமையிலான குழுவினருக்கு தாங்கள் விரிவாக எடுத்து கூறியதாகவும் மாவை சேனாதராஜா அவர்கள் தெரிவித்தார். அதே நேரம் அவர்கள் அரசியல் ரீதியான ஒத்துழைப்பை தங்களிடம் கோரியிருந்த போதிலும் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகள் தொடர்பிலான விடயங்களிலேயே இந்த குழுவினர் ஆர்வம் கொண்டிருந்ததாகவும் அரசியலில் நாட்டம் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கையில் சிகரெட் பாக்கெட்டுகளில் உடல்நலக்கேடு குறித்த எச்சரிக்கைகளை பிரசுரிப்பது குறித்த விவகாரத்தில் நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சிகரெட் பெட்டிகளின் பரப்பளவில் 80% வரை சுகாதார எச்சரிக்கை படங்களை பிரசுரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆயினும் சிகரெட் பெட்டிகளில் 50% முதல் 60% வரை அந்த எச்சரிக்கை படங்களை பிரசுரிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளது. இலங்கையில் சிகரெட் உற்பத்தியில் ஈடுபடுவோர் அதனை விற்பனை செய்யும் போது சிகரெட் மூலம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறிக்கும் சுகாதார எச்சரிக்கை படங்களை அதன் பெட்டிகளின் பரப்பளவில் 80% வரை பிரசுரிக்க வேண்டுமென அரசாங்கம் அண்மையில் உத்தரவொன்றை பிறப்பித்தது. இந்த உத்தரவின் மூலம் தனக்கு பாதிப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி இலங்கை புகையிலை உற்பத்தி நிறுவனம் தாக்கல் செய்த மனுவொன்றை விசாரணை செய்த பின்னரே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. சிகரெட் உற்பத்தி இலங்கையில் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் என்று தெரிவித்துள்ள நீதிமன்றம் 80% வரை எச்சரிக்கை படங்களை பிரசுரிக்குமாறு உத்தரவிட்டால் அதன் மூலம் அந்த நிறுவனத்துக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து கருத்துக்களை தெரிவித்தார் சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க.
எமது
வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டாலும் நாம் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றோம். இதன் மூலம் புகைத்தல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு எமக்கு அவகாசம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க. ஆயினும் இந்த தீர்ப்பை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் இலங்கை வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் டாக்டர் மனோஜ்
பெர்னாண்டோ.
நாடாளுமன்றம் கூட 180% வரை எச்சரிக்கை படங்களை பிரசுரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள நிலையில் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதனை முழுமையாக ஆராய்ந்த பின்பு நாம் எமது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தார் டாக்டர் மனோஜ் பெர்னாண்டோ.
கொழும்பிலிருந்து கே சுதயகுமார். நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவிட்டுள்ள நிலையில் புகைப்பதால் ஏற்படக்கூடிய ஆபத்தை விளக்கக்கூடிய படங்களை சிகரெட் பெட்டிகளில் போடுவதால் மட்டும் புகைப்பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட முடியுமா என்று யாழ் பல்கலைக்கழகத்தில் சமுதாய மருத்துவத்துறையின் தலைவராக உள்ள டாக்டர் சுரேந்திரகுமாரனை கேட்டார் சாதாத்.
இது நல்லொரு கேள்வி. இதை பற்றி இங்கே பல ஆய்வுகள் செய்யப்படவில்லை. ஆனால் மேற்கு நாடுகள் நீங்கள் தெரியும் பல ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். முதல் இந்த சீக்ரெட் பெட்டியில போட்ட மெசேஜ் வந்து புகைப்பதால் கேன்சர் வர்றதுக்கான சாத்திய கூறுகள் கூட உண்டு. அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. பிறகு என்ன செய்வதற்கு வேண்டாம், மாரடைப்பு ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை இந்த சீக்ரெட் புகைப்பவர்கள் பிரிவில் ஏற்பட்டிருந்தது. பிறகு இதையும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இதை விட இன்னும் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்து இந்த சீக்ரெட் புகைக்கிறதால மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய சாத்திய கூறு இருக்கும் என்ற வசனம் போட்டார்கள். அது கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாவிப்பவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒரு தரத்தினர் சொல்கின்றார்கள். என்ன தரத்தில் சொல்லுகிறார்கள், இவரான படங்களை போட்டு பயமுறுத்துவதன் மட்டும் என்னை நோக்க முடியாதுண்டு. ஆனால் முக்கியமான விடயம், இந்த தகவல்கள் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை எடுத்து செய்ய வேண்டியது அவர்களுடைய உரிமை. எங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதாவது மருத்துவ துறை சேர்ந்தவருக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்புன்றது. அதை முன்கூட்டியே அதை மக்களுக்கு அதுக்குரிய தகவலை கொடுக்க வேண்டும் என்பது.
சிகரெட் பழக்கங்கிறது சாதாரணமா உலக அளவில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஏற்படுற பழக்கம். இலங்கையில இருக்கிற இளைஞர்கள்கிட்ட சிகரெட் குடிப்பது உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற விழிப்புணர்வு எந்த அளவுல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
முன்னாள் சுகாதார அமைச்சாங்க செய்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், முக்கியமாக இந்த புகைத்தல் குழக்கம் வந்து ஆண் பிள்ளைகளிடையே குறைந்து வருவதாகவும், எனவேதான் இந்த சீக்ரெட் கம்பெனிகள் பெண்களுக்கு இடையில் அதில் கூட அறிமுகப்படுத்துகிற ஒரு முயற்சியில் ஒன்றும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் இதை பற்றிய விழிப்புணர்வு இப்பொழுது ஓரளவு கூடிக்கொண்டு வர, முக்கியமாக மாவட்ட ரீதியாக இந்த புகைத்தல் மற்றும் வருமானம் தொடர்பான குழுக்கள் இயங்குகின்றன. மற்றது சட்டம் இருக்கின்றது, பொது இடத்தில் புகைக்கக்கூடாது என்ற சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. அப்படி புகைத்தால் அவருக்கு உடனே எதிராக நடவடிக்கை எடுக்கலாம், அது போலீசாரால அல்லது பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் நடவடிக்கை எடுக்கலாம். எனவே இது பற்றிய விழிப்புணர்வு இப்ப கூடிக்கொண்டு வர வேண்டும் நாங்கள் எங்களுடைய ஆய்வுகளும் மற்ற தரவுகளும் சொல்லுகின்றது.
வயது வராதவர்களுக்கு சிகரெட் விற்க கூடாதுங்கிற ஒரு விதியும் இலங்கையில இருக்குது. ஆனால் இந்த விதி எந்த அளவுல கடைபிடிக்கப்படுகிறது? ஒரு சின்ன பையன் வந்து கடைக்கு போய் சிகரெட் வாங்க முடியாதுங்கிற நிலைமை இருக்குதா?
வாங்க முடியாது என்று நான் சொன்னேன். ஆனால் வாங்க கூடுதலான இடங்களில் விற்க மாட்டார்கள். ஆனால் வாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். கூடுதலாக எல்லா மட்டத்தினரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மற்றது அதை விட அவர்கள் விற்காம செய்யணும். ஏனென்றால் கடை வைத்திருப்பவர்கள் விற்கிறது. இப்ப இங்கே மருந்தவர்கள் கூட நாங்கள் ஒவ்வொரு அக்கவுண்டர் வேறு போய் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வர்த்தது சொல்லி மருந்து வாங்கக்கூடிய தன்மை இன்னும் இருக்குது எங்களை நாட்டில். எனவே சட்டங்கள் இருந்தாலும் அமல்படுத்துவது உங்களுக்கு தெரியும் தானே.
பொது இடங்களில் புகைப்பிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் எந்த இடத்துல புகைப்பிடிக்கலாங்கிறது வந்து எல்லா இடங்களையும் வரையறுக்கப்பட்டிருக்குதா, இல்லை அது வந்து புகைப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறதா?
ரெஸ்டாரண்ட்டோ அது போனால் அவர்கள் அதுக்கு புகைப்படக்கூடிய ஒரு அறை வந்து ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று தான் சட்டம் சொல்லுது. அனைமான இடங்களில் அப்படியான இடங்கள் இருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் அவர் வீடுகளையும் அப்படியான இடங்களில் புகைக்கும்படி தான் நாங்கள் அறிவுறுத்தி வந்தோம். முக்கியமாக
அடுத்ததாக நிகழ்ச்சியில் வருவது விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
முதலாவதாக கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கு இலங்கை அணியின் தயார்படுத்துதல் குறித்த தகவலை பார்ப்போம். பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க இன்னும 75 நாட்களுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் அந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ள நாடுகள் தமது அணிகளின் தயார்படுத்தலை விரைவுபடுத்தி வருகின்றன. இலங்கை அணியும் அப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் கிளாஸ்கோ போட்டிகளுக்கான அணி இறுதி செய்யப்பட்டு விட்டதா என்று இலங்கை ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளர் மேக்ஸ்வெல் டிசெல்வா அவர்களிடம்
கேட்டேன்.
பகுதி அளவில் எமது அணி முடிவாகிவிட்டது என்று இப்போதே கூறலாம். அடுத்து வரும் வாரங்களில் இது இறுதியாகும் என்று கருதி கொள்கிறேன். இந்த போட்டியில் பங்கேற்க யார் தகுதி பெறுகிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட விளையாட்டு சங்கங்கள் தெரிவித்த பிறகு அவை இலங்கை ஒலிம்பிக் சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படும். அந்த நடைமுறைகள் இப்போது தொடங்கியிருக்கின்றன. தேசிய தேர்வுக்குழு இந்த மாதம் 21 வாக்கில் கூடுகிறது. அப்போது இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
பகுதி அளவில் அணிகளின் தேர்வு முடிவாகியுள்ளது எனும் பொழுது அது குறித்து கூடுதல் தகவல்களை உங்களால் அளிக்க முடியுமா?
In general, we have agreed that we are sending something like 100, approximately 100 odd participants for the game. So it's a fairly big number.
பொதுவாக ஒரு விஷயத்தில் நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம், அதாவது 100 பேரளவில் இந்த போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்றதில் நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம். எமது நாட்டின் அளவை பார்க்கும் போது அதுவே பெரிய எண்ணிக்கை. சரியாக சொல்ல வேண்டுமானால் 109 விளையாட்டு வீரர்கள் கிளாஸ்கோ போட்டிகளில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். இதில் உடல் ஊனமுற்றவர்களுக்கான போட்டிகளில் பங்கேற்கிறவர்களும் அடங்குகிறார்கள். தடகளம், எடை தூக்குதல் மற்றும் குத்துச்சண்டைகளில் பங்கேற்கும் அணியே இவற்றில் பெரியதாக இருக்கும்.
தடகளம், குத்துச்சண்டை, எடை தூக்குதல் ஆகியவற்றில் கூடுதலான வீரர்கள் பங்கு பெறுவார்கள் என்றால் அதில் உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? பயிற்சிகள் எந்த அளவில் இருக்கின்றன?
The major prospect comes from weightlifting. Weightlifting, we have consistently won medals in Melbourne, then we repeated in Delhi.
பதக்க வாய்ப்பு என்று பார்க்கும் போது எடை தூக்கும் போட்டிகளில் அதிகம். ஏனெனில் அந்த போட்டியில் தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றோம். மெல்பர்ன் போட்டிகளில் நாம் இதில் பதக்கம் பெற்றோம். பின்னர் புதுடெல்லி போட்டிகளிலும் நாங்கள் வெற்றியீட்டினோம். அதுபோல கிளாஸ்கோவிலும் பதக்கம் வெல்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சிந்தன வித்தானகே போன்றோர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 3 தடகள வீரர்கள் இலங்கைக்கு வெளியே பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மரத்தன் ஓட்ட வீரர் இந்திரஜித் கூரே இங்கிலாந்தில் பயிற்சி பெற்று வருகிறார். மற்றவர்கள் இலங்கையில் பயிற்சி பெறுகிறார்கள்.
தடகள போட்டிகளை பொறுத்தவரை எதில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம்?
The athletic, we look at relay team, men relay team. With regard to other events, I'm a little bit at this moment, I really can't say anything.
தடகளத்தை பொறுத்தமட்டில் தொடரோட்டத்தில் எமக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆடவர் அணி. என்னால் தடகளத்தில் மற்ற பிரிவுகளில் பதக்க வாய்ப்பு குறித்து இப்போது சொல்ல முடியாது. அதே போல் குத்துச்சண்டை அணியினர் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அதிலும் 1 அல்லது 2 பதக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, குறிப்பாக மகளிர் பிரிவில்.
சரி, கிளாஸ்கோ போட்டிகளுக்கான அணியில் நாட்டின் வடகிழக்கு பகுதியிலிருந்து வீரர்கள் இருக்கின்றார்களா?
Yeah, you'll have a few athletes will be part of me. I can't really right now tell you the name. Even the para sport, you have one or two good athletes. All Sri Lankan. Not the Tamil speaking only, they are all Sri Lankan. They are like me.
அவர்களும் அணியில் இருக்கிறார்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கான பிரிவிலும் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்கள் தமிழ் பேசுகிறவர்களா என்ற கேள்வியே இல்லை. அவர்கள் அனைவரும் இலங்கையர்கள். என்னைப் போலவே வடக்கு கிழக்கு பகுதியில் இருப்பவர்களும் பங்கு பெறுகிறார்கள் என்பது உண்மை
என்றார் இலங்கை ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைமைச் செயலாளர் மேக்ஸ்வெல் டிசெல்வா. அடுத்து கிரிக்கெட் செய்தி. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த டேரன் சமி அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதை அடுத்து டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார். அந்த அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைவராக தினேஷ் ரமாதீன் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்துறை ஆட்டக்காரரான சமி கடந்த 2010 மேற்கிந்திய தீவுகள் அணியின் டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையில் அந்த அணி வங்கதேசம், ஜிம்பாப்வே, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு எதிரான அணிகளை வென்றது. எனினும் அண்மையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக இடம்பெற்ற 5 டெஸ்ட் போட்டிகளில் 4 அந்த அணி தோல்வி அடைந்ததை அடுத்து மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் வாரியம் அவரது தலைமையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. டெஸ்ட் போட்டியின் தலைவர் பதவியிலிருந்து டேரன் சமி நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் அணியில் தொடர்ந்து இருப்பார் என்பது மட்டுமல்லாமல் 20 ஓவர்களை கொண்ட போட்டிகளுக்கு தலைவராகவும் இருப்பார். பல தீவுகளின் வீரர்களை கொண்ட மேற்கிந்த தீவுகளின் கிரிக்கெட் அணிக்கு டெஸ்ட் போட்டிகளின் தலைவராக தினேஷ் ரமாதீனும், ஒருநாள் போட்டிகளுக்கு ட்வைன் பிரேவோவும், 20 ஓவர் போட்டிகளுக்கு டேரன் சமியும் தலைவராக இருப்பார்கள்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.